தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலி புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை வாசிப்பவர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை தொகுப்பின் பெயர் ஜெர்மனியிலிருந்து ஒரு மடல், தமிழர் வரலாற்றுக்கு ஓர் அரண், தமிழ் மரபு அறக்கட்டளை. இக்கட்டுரை மலேசியாவிலிருந்து வெளியிடப்படும் தமிழ் மலர் பத்திரிகையில் வெளிவந்தது. கட்டுரை ஆசிரியர் முனைவர் கா. சுபாஷினி. கட்டுரை எண் 5, கல்வெட்டில் ஓர் இசைப்பாடம். கட்டுரை வெளிவந்த நாள் 2016 மார்ச் மாதம் 16 தேதி. சில நேரங்களில் ஆர்வக்கோளாறு என்று சொல்வோமே, அது எனக்கு அடிக்கடி ஏற்படுவதுண்டு. ஏதாவது ஒரு நூலில் தமிழர் வரலாறு தொடர்பான ஒரு தகவலை நான் வாசித்துவிட்டால், உடனே அங்கே சென்று அதனை நேரில் பார்த்து அதனை ஒரு வீடியோ பதிவாக்கியும் புகைப்பட பதிவாக்கியும் ஏனைய நூல்களை வாசித்து அது பற்றிய தகவல்களை திரட்டி அதனை பற்றிய விரிவான செய்தியை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வும் தோன்றும். இது அவ்வப்போது நிகழ்ந்தால் பரவாயில்லை, அடிக்கடி நிகழ்வதால் தானே தொல்லையே. ஏனென்றால் நான் நேரில் சென்று களப்பணி செய்து அது பற்றி தகவல் தேடி பதிய வேண்டும் என நினைக்கும் வரலாற்று இடங்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றதே தவிர குறையவே இல்லை. சரி, இந்த வாரமும் தமிழ் மரபு அறக்கட்டளை நேரடி களப்பணியாற்றி பதிவு செய்து தகவல் தேடி பதிப்பித்து வெளியிட்டிருக்கும் ஒரு செய்தியை பற்றித்தான் வரலாற்று பிரியர்களாகிய உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். தமிழகத்தில் இதுவரை கண்டுபிடித்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் கல்வெட்டுகளில் இசையை குறிக்கும் மிக பழமையானது ஒரு கல்வெட்டு ஒன்றினை பற்றிய தகவலை தொல்லியல் ஆய்வறிஞர் திரு நடன காசிநாதனின் கல்வெட்டு கலை நூல் 2011 நான் வாங்கிய போது அதனை வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதில் பட்டியலிடப்பட்டிருக்கும் ஏராளமான கல்வெட்டுகளில் இசை கல்வெட்டு பற்றிய ஒரு குறிப்பினை பார்த்தபோது அதன் மேல் ஆர்வம் எழ, அந்த கல்வெட்டு இருக்கும் பகுதிக்கு சென்று பார்க்க எனக்கு ஆவல் எழுந்தது. இந்த இசை கல்வெட்டு இருப்பது அறச்சலூர் என்னும் ஒரு சிற்றூரில். இந்த சிற்றூர் ஈரோட்டிலிருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் இருக்கின்றது. எனது தமிழகத்துக்கான பயணங்களில் ஈரோடு செல்லும் போது அறச்சலூர் செல்ல வேண்டும், இக்கல்வெட்டு பதிவை செய்ய வேண்டும் என்று முயன்றும் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நான் மேற்கொண்ட பயணங்களில் இது எனக்கு சாத்தியப்படவில்லை. ஆனால் இந்த முறை கண்டிப்பாக இந்த அறச்சலூர் கல்வெட்டு பதிவை செய்துவிட வேண்டும் என முடிவெடுத்து எனது ஈரோட்டுக்கான பயணத்திற்கான திட்டப்பட்டியலில் அதனை பதிந்து வைத்திருந்தேன். நண்பர்கள் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் ஈரோட்டுக்கு அருகே வசிக்கும் தோழர் சிவபிரகாசம் அவர்களை நான் தொடர்பு கொண்டேன். நான் சென்னையிலிருந்தே தொடர்பு கொண்டு பேசி நான் வரும் தேதி நேரம் ஆகியன பற்றி சொல்லி அவரது பணிகளுக்கிடையில் இங்கே வந்து எனக்கு உதவ வாய்ப்பிருக்குமா என்றும் கேட்டு அறிந்து கொண்டேன். இந்த ஆண்டு ஜனவரி 2 நான் ஈரோடு சென்ற முதல் நாளில் குலதெய்வ வழிபாடுகள், சித்தர்கள் தொடர்பான கோயில்கள் பற்றிய பதிவுகள் என செய்து மறுநாள் 3 காலையில் அறச்சலூர் செல்வதாக என் திட்டம் இருந்தது. காலையில் 6 அளவில் நான் தங்கியிருந்த குமாரபாளையத்திலிருந்து புறப்பட்டு ஈரோடு வந்தபோது மணி காலை 7 அங்கே தோழர் சிவபிரகாசத்தை சந்தித்து அவருடன் அறிமுகம் செய்து கொண்ட பின்னர் நான் வாகனத்திலேயே அறச்சலூர் நோக்கி பயணித்தோம். தோழர் சிவபிரகாசம் கொங்குமண்டல வரலாற்றை மிக விரிவாக விளக்கி கொண்டே வந்தார். தொடர்ச்சியாக அவர் தனது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார் என்பதும், கொங்கு சோழர்கள் பற்றி பல தகவல்களை இந்த தோழர் திரட்டி வைத்திருக்கின்றார் என்பதையும் அவருடன் பேசிக்கொண்டு வந்தபோது அறிந்து கொண்டேன். ஏறக்குறைய 35 அறச்சலூர் கிராமம் வந்து சேர்ந்தோம். இங்கு வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு சின்னம் இருக்கின்றது என்பதற்கு அடையாளமாக எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் சாலை பகுதியில் காணவில்லை. தோழர் சிவபிரகாசத்திற்கு வழி தெரியும் ஆகையால் நாங்கள் கிராமத்திற்குள் தொடர்ந்து பயணித்து மலைக்குன்று இருக்கும் ஒரு பகுதிக்கு வந்து இனிமேல் வாகனம் செல்ல முடியாது என தெரிந்ததும் வாகனத்தை நிறுத்திவிட்டு குன்று இருக்கும் பகுதிக்கு நடக்க ஆரம்பித்தோம். சற்று தூரத்தில் தென்பட்ட பாறை பகுதியில் இருக்கும் குகையில்தான் அறச்சலூர் இசை கல்வெட்டு இருக்கின்றது என தோழர் சொல்லிக்கொண்டே வர குன்றை நோக்கி நாங்கள் நடந்தோம். இந்த அறச்சலூர் இசை கல்வெட்டு என்பது கிபி 2 வாக்கில், அதாவது ஏறக்குறைய 2000 என சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு இன்று நாம் அறிந்திருக்கும் தமிழ் எழுத்துருக்கு மிக மிக முந்தையதான தமிழி எழுத்துருவில் அமைந்த ஒரு கல்வெட்டு. இந்த தமிழி எழுத்துருக்கள் படிப்படியாக வட்டெழுத்துக்களாகவும் தமிழ் எழுத்துக்களாகவும் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் பரிணாமமுற்றன. இந்த அறச்சலூர் இசைக்கல்வெட்டு என்பது பண்டைய தமிழ் எழுத்துரு சற்றே மாற்றம் கொண்டு வட்டெழுத்தாக பரிணாம மாற்றம் பெறுவதை காட்டும் வகையில் இருக்கும் ஒரு சிறந்த கல்வெட்டு சான்று என்று கல்வெட்டு ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுவது. ஆக இத்துணை சிறப்பு பெற்ற இந்த கல்வெட்டை பார்க்கப் போகின்றோம் என்ற ஆவல் மனதில் நிறைந்திருந்தது. வயல்வெளி பகுதியை தாண்டி கருவேல மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல ஆரம்பித்தோம். அங்கே பாதையை தேடியும் பாதை தென்படவில்லை. தோழர் சிவப்பிரகாசம் இங்கே ஏற்கனவே சில முறை வந்திருந்து இக்கல்வெட்டுகளை பார்வையிட்டவர் என்பதால் அவருக்கு இக்கல்வெட்டு இருக்கும் பாதைக்கு செல்லும் வழி தெரியும். ஆயினும் கூட எளிதில் பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பறந்து விரிந்த உறுதியான பாறைகளின் மேல் ஏறி மேலே சென்று கொண்டே இருந்தோம். எங்கும் அந்த குறிப்பிட்ட பாறையை எங்களால் காண முடியவில்லை. நடந்து நடந்து வந்ததில் சற்று தூரம் காட்டிற்குள் வந்துவிட்டோம் என்பதை அறிந்தபோது மனதில் ஒருவித திடீர் திகில் உணர்வு எழ ஆரம்பித்தது. எங்கள் இருவருடன் வாகனமூட்டியும் வந்திருந்தார். ஆக மூவருமாக தேடி தேடி பார்த்தும் அக்குறிப்பிட்ட பாறைக்கு செல்லும் பாதை எங்களுக்கு தென்படவில்லை. மனம் அலுத்துப் போகும் வேளையில் மீண்டும் திரும்பி வந்து வேறொரு பகுதியில் சென்று பார்த்து தேட முயற்சிக்கையில் அந்த பாறைக்கு செல்லும் வழி தென்பட்டது. மூவரும் அப்பகுதிக்கு விரைந்தோம். அப்பகுதியில் முன்னே சிதைந்த ஓரிரண்டு சமணர் கற்படுக்கைகளும் இருக்கின்றன. இசை கல்வெட்டு இருக்கும் குகை பகுதிக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே 5 வரிகளில் 5 அடுக்குகளாக இந்த இசை கல்வெட்டு வெட்டப்பட்டிருப்பதை காண முடிந்தது. அதில் உள்ள வாசகங்கள் முதல் வரி த தை தா தை த, இரண்டாம் வரி தை தா தே தா தை, மூன்றாம் வரி தா தே தை தே தா, நான்காம் வரி தை தா தே தா தை, ஐந்தாம் வரி த தை தா தை த. இந்த கல்வெட்டின் அருகிலேயே இந்த கல்வெட்டினை அமைத்தவர் பெயரும் அழகிய தமிழ் எழுத்துருவிலேயே வழங்கப்பட்டிருப்பதை காண முடிந்தது. அதில் எழுத்தும் புணருத்தான் மணி வைக்கணின் வண்ணக்கண்ணன் தேவன் சாத்தன், அதாவது மணிவண்ணக்கண்ணனாகிய அதாவது காசு பரிசோதகராகிய தேவன் சாத்தன் என்பவர் இக்கல்வெட்டினை செதுக்கியவர் என்ற குறிப்பாக இது அமைந்துள்ளது. இன்றைக்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த இசை கல்வெட்டும் அதன் எழுத்து ஒழுங்கு நயமும் பார்க்கும்போது அதிசயத்தக்க வகையில் அமைந்திருக்கின்றது. இந்த இசைக்கல்வெட்டு இருக்கும் பகுதியையெல்லாம் அது பற்றிய விரிவான ஆய்வு செய்தியையும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் வலைப்பக்கத்தில் இணையம் வழியாக பார்த்து பொதுமக்கள் பயன்பெறலாம். தமிழர் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை சொல்லும் கல்வெட்டுக்களின் வரிசையில் இந்த இசைக்கல்வெட்டும் இடம்பெறுகிறது. தமிழ் இசை என்பது தமிழ் நிலப்பகுதியில் தமிழரால் வளர்க்கப்பட்டது என்பதை உறுதி செய்ய இவ்வகை கல்வெட்டுக்கள் வலுவான சான்றுகளாக அமைகின்றன. ஆனால் இத்தகைய கல்வெட்டுக்கள் இருப்பதை பற்றியும் இதன் சிறப்புகளை பற்றியும் எத்தனை பேர் அறிந்தவர்களாக இருக்கின்றோம் என்பது முக்கிய கேள்வி அல்லவா? சரி, பொதுமக்களுக்கு தகவல் தெரியவில்லை என்றாலும் கூட கல்வி கூடங்களில் பணிபுரிபவர்களில் எத்தனை பேர் இத்தகைய விடயங்களில் ஆர்வம் காட்டுவோராக இருக்கின்றார்கள் என்பதை எண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆதங்கமே மேலிடுகின்றது. தமிழகத்தில் காணும்போது இந்த கல்வெட்டு இருக்கும் பகுதி தூய்மையாக பாதுகாக்கப்படாமல் இருப்பதும் இங்கே செல்வதற்கான வழி கூட சரியாக அமைக்கப்படாது இருப்பது என்பது வருத்தத்திற்குரியதாகவே இருக்கின்றது. அதேவேளை தமிழகம் கடந்த தமிழர் வாழும் நாடுகளில் இவ்வகை கல்வெட்டுக்கள் அவற்றின் சிறப்புகள் என்பன பற்றி பேசுவோர் யாரும் இல்லாததும் ஒரு குறையாகவே காண்கின்றேன். தமிழர் பெருமை பற்றி பேசுவோர் மிக முக்கியமாக இவ்வகை ஆதார சான்றுகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக கருதுகின்றேன். அறிந்து கொள்வது மட்டுமன்றி இவ்வகை கல்வெட்டுக்கள் சேதப்படாமல் பாதுகாக்க முயற்சி எடுப்பதும் காலத்தின் அவசியம். வெறுமனே கல் தோன்றி முன்தோன்றா காலத்து மூத்த குடி என்பது தமிழ்குடி என சொல்லி பெருமை பேசுவது மட்டும் விடுத்து ஆக்கப்பூர்வமான ஆய்வு பணிகளிலும் வாசிப்பு முயற்சிகளிலும் உண்மையான தமிழ் ஆர்வலர்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதையே தமிழ் மரபு அறக்கட்டளை விரும்புகின்றது. அதுவே உண்மையான தமிழ் பணியாகவும் அமையும். இக்கட்டுரை நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இக்கட்டுரை தொகுப்பை